திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. தொடர்ச்சி உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சரி, இந்த நூல் வந்து வடமொழியில இருந்த ஸ்ரீ மந்திர மாளிகாங்கிற நூலோட மொழிபெயர்ப்புன்னு சிலர் கூறுவாங்க. அப்படி ஒரு நூல் இருந்துதானே தெரியல. ஆகமங்கள் வடமொழியில தான் இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ஆகமங்களின் சாரத்தை நமக்கு 9 தந்திரங்களாக இவர் தந்திருக்கின்றார். அவர் அருளியது 3000 பாடல்கள். அவருடைய பாடல்லே அது வருது, மூலன் அருளிய அப்படின்னு சொல்லி அந்த 3000 பாடல்கள் இருக்குங்கிறது அவரு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நூல்ல நமக்கு சைவ சித்தாந்த செம்பொருளும் யோக பயிற்சியோட நுட்பங்களும் இதுல நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த நூலோட சிறப்ப பாக்குறதுக்கு ஒரு பாடல் பாருங்க. தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும், அது வந்து உபநிடதம். மூவர் தமிழும், அதாவது ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமுத்தி சுவாமிகள் மூவருடைய பாடல்கள், அதாவது திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டுன்னு சொல்லக்கூடிய மூவருடைய பாடல்களும், முனிமொழியும் கோவை திருவாசகமும், மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையர். அப்ப நால்வருடைய வாக்கு என்னவோ அது பூரா இதுல இருக்கு, அதுவும் இதுவும் ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். அப்ப திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்தும் உபநிடதங்கள்ல சொல்லப்பட்ட கருத்தும் அப்புறம் மூவருடைய பாடல்கள்ல உள்ளது. அது போல நமக்கு மாணிக்க வாசகர் சுவாமியுடைய திருக்கோவையார் அந்த திருவாசகம் அதுல எல்லாம் எல்லாமே ஒரே வாக்கு தான் அப்படின்னு சொல்றது. இது வந்து நம்ம ஔவை வந்து ஔவை பாட்டி வந்து நல்வழி அப்படிங்கிற நூல்ல நமக்காக தந்த ஒரு பாடல். சரி, இந்த இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவத்துல வந்து சம்ஹிதா மந்திரங்கள்னு சொல்லுவோம். அனுஷ்டானம் பண்ணும்போது, சிவ பூஜை பண்ணும்போது எல்லாம் உபயோகிக்கிறது 11 மந்திரங்கள், சம்ஹிதா மந்திரங்கள்னு பேரு. அதுல 10வது மந்திரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்திரம், கண். அப்ப இந்த திருமந்திரம் வந்து கண் போன்றது அப்படிங்கிறத நமக்கு மனதில எடுத்துக்கொண்டு, இது தோத்திர நூலாக இருந்தாலும் மிகுதியாக சாத்திர கருத்துக்களை கூறுகிறது, ஆகையால் இதற்கு தோத்திரத்தில் சாத்திரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். திருஞானசம்பந்த பெருமானை சொல்லும் போது எம்பிரான் சொல்லியிருப்பார். இவரை சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் அவர் பிரான்னு சொல்லியிருக்காரு. ஆக அவருடைய திருவாக்கிலே பிரான் என்று போற்றப்படக்கூடிய பெருமை வாய்ந்தவர் திருமூல தேவநாயனார் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு, சேக்கிழார் பெருமான் வந்து ஞானம் முதல் 4 மலர் நல் திருமந்திர மாலை அப்படின்னு சொல்றாரு பெரிய புராணத்துல. உமாபதி சிவாச்சாரியார் வந்து மூலர் திருமந்திர மாலைன்னு அவரும் இதுக்கு சொல்றாரு. திருமூல தேவநாயனாருமே இந்த நூலுக்கு வந்து திருமந்திர மாலை அப்படிங்கிற பெயர் தான் தந்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். இவர் அணிமாதி சித்திகள் 8 கைவரப்பெற்றவர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இறைவணக்கமாக நாம பார்த்தது திருத்தொண்டர் திருவந்தாதியில 36வது பாடல், திருமூல தேவநாயனாருக்குள்ள பாடலை பார்த்தோம். ஆக முதல் நூல், அடுத்து வகை நூல், விரி நூல் எல்லாமே இவரை எப்படி போற்றுகின்றதுன்னு பார்த்தோம். இவர் அந்த திருவாவூடுதுறையில படரரசுபரம் சிவபோதி அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு கீழே யோக நிலையில இருந்துதான் நமக்கு இதை தந்தாரு அப்படின்னு பாக்குறோம். அழகாக இந்த மரபு எல்லாம் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இவருடைய பாடல்களின் மூலமாக சிந்திக்கலாம். இதுவரையில இப்போது சிந்தித்துக் கொண்டு, முதலாவதாக விநாயகர் காப்பு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்பது முதலாவதாக பாயிரத்தில் வரக்கூடிய விநாயகர் காப்பாக வருகிறது. ஆயிரம் முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பண்ணுவல் அன்றேன்னு ஒரு விதி இருக்கு. அதுபடி அவர் பாயிரம் பாடியிருக்கு, அதுக்கப்புறம் நூலுக்கு போயிருக்கிறாரு. அந்த பாயிரம் அப்படிங்கிறது நூலுக்கு வேண்டிய இன்றியமையாத கருத்துக்களை எல்லாம் நூலுக்கு புறம்பாக தந்து உரைப்பது, நூலுக்கு தந்து உரைப்பது அப்படின்னு பாக்குறோம். அது பொது சிறப்புன்னு ரெண்டு வகையா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இப்போ நம்ம அந்த வகையில இதுல முதலாவதாக ஐந்து கரத்தனை அப்படிங்கிறது வந்து நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு, அதாவது 4 திருக்கரங்கள் ஒரு துதிக்கை, அதை சேர்த்து 5 கரத்தனைன்னு சொல்லியாச்சு. அவருக்கு யானை முகம், அதையும் சொல்லியாச்சு. இளம்பிரை சந்திரனை ஒன்று போன்ற ஒற்றை தந்தத்தை உடையவர். இந்தின் இளம்பிரை போலும் எயிர்னா பல்லு, அது தந்தத்தை குறிக்குது. எயிற்றனை அடுத்து சிவபெருமானுடைய மூத்த குமாரர் நந்தி. நந்திங்கிறது சிவபெருமானுக்குள்ள பேர் தான். நந்தி நாமம் நமச்சிவாயமேன்னு பாக்குறோம் இல்லையா. அதனால அடுத்து ஞான கொழுந்து ஞான சிகரமா இருக்கக்கூடியவர், அவருடைய திருவடிகளை என்னுடைய சித்தத்தில் வைத்து நான் வணங்குகின்றேன் என்று மிக அழகாக அவரை வணங்குகிறார். இந்த நிலையில அத பாடலை வைத்துக் கொண்டு இப்போ அந்த கடவுள் வாழ்த்திலே அதை தொடர்ந்து இந்த பாயிரத்திலே நம்ம பார்க்கலாம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தான், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்தான் எட்டே, தான் இருந்தான் உணர்ந்தான் எட்டே அப்படிங்கிறது. அதாவது சிவபெருமான் தான் எல்லாமாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அதை வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். ஒன்றவன் தானே அப்படின்னு சொல்லியாச்சு, அவர் ஒருத்தர் தான், அவர் தான் ஒன்றாக இருக்கின்றார் அப்படின்ட்டு சிவஞான போதத்துல நமக்கு ஒரு முடிமணியான சித்தாந்த நூல், அதுலயும் ஒன்றவன் தானேங்கிறது இதுக்கு சொந்த, ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய ஓருருவாயினை அப்படிங்கிற திரு எழு கூட்டிற்கு இதோட நீங்க பொருத்தி பார்த்துக்கிட்டே வரலாம் இந்த பாடலோட, அது நன்றா இதே கருத்து வரும். அப்போ அதுல சொன்னது போல ஒன்றன்றது ஒன்றே கான் ஒன்றே பதின்னு சொன்னது போல நம்ம திருவாசகத்திலையும் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இறைவன் ஒருவன் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இரண்டவன் இன்னருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் அவருடைய அருள், அதாவது அம்பாள், ரெண்டு பேரும் சேரும்போது இரண்டுன்னு சொல்லலாம். அருள் அது சக்தியாகும் அரண் தனக்கு அப்படின்னு நமக்கு சித்தியாருல சொல்லப்பட்டிருக்கு. மானாங்காரத்து ஈரியல் பாயினை அப்படின்னு அதுலயும் வரும் எழுகூட்டிருக்கேல. சரி, அடுத்து நின்றனன் மூன்றினுள் படைத்தழித்த அழிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இல்லையா திரு எழுகூற்றிக்கையில சொல்லப்பட்டிருக்கும். அதனால பிரம்மா விஷ்ணு ருத்ரன்கிற முப்பொருள்கள்லையும் யார் இருக்கா, இவர் தான் இருக்கின்றார், அந்த மூவருக்குள்ளும் இவர் தான் நிற்கின்றார் அப்படிங்கிறது இத சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும். மூவராய் நின்றது ஓரார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான்கு உணரப்பெற்று அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் வந்து உலகினை இறந்து நிற்றல், உலகெல்லாம் தன்னுருவில் தோன்றி ஒடுங்க நிற்றல், உலகுக்கு உயிராய் நிற்றல், உலகாய் நிற்றல்னு நாலு நிலை. அதுதான் விஸ்வாதிகன், விஸ்வகாரணன், அந்தர்யாமி, விஸ்வரூபி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக அப்படி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இதற்கு இந்த பொருள் தான் சரியா வருமே தவிர இதற்கு ஒவ்வொரு பல உரைகள் திருமந்திரத்துக்கு இருக்கு, வேற வேற பொருள் சில இடத்துல சில உரைகள் வந்து பொருந்தாது. அதனால வேற இதுக்கு எந்த பொருளும் இதற்கு பொருந்தாது. அந்த நான்கு வேதங்களையும் உணர்ந்தவன் அப்படிலாம் வருது இல்லையா, அதெல்லாம் இதற்கு பொருள் பொருந்தாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க மேற்கொண்டு தொடர்ந்து அந்த எழுக்கூற்றிற்கை பொருத்தி எடுத்து வச்சு பாருங்க. அடுத்து ஐந்து வென்றனன், இப்ப ஐம்பொறிகள் நம்மளால வெல்ல முடியல, நம்ம அதுக்கு அடிமையா இருக்கோம், ஆனா இறைவன் அவற்றை வென்றவர் அப்படின்னு சொல்லி அதுல அழகா சொல்லியிருக்கு. அப்போ அவர் நம்மை மாறி இந்த ஐம்பொறிகளின் வசப்பட்டு இருந்தால் ஆன்மாக்களாகிய நம்மை எல்லாம் எப்படி கடைத்தேற்ற முடியும் இல்லையா, அதனால அது முடியாது அப்படிங்கிறதுனால அவர் நிலை வந்து ஐந்தையும் வென்றவர் அப்படின்ட்டு. அப்புறம் ஆறு விரிந்தனன் அப்படின்னா ஆறு ஆதாரங்கள்லையும் நமக்கு நம்ம உடம்புல ஆறு ஆதாரங்கள் இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞை அப்படின்னு அந்த பூர்வ நடு வரைக்கும் ஆறு இடங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு அதிதெய்வம். இப்ப மூலாதாரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விநாயக பெருமான் அதிதெய்வம், சுவாதிட்டானத்துக்கு பிரம்மா, மணிபுரகத்துக்கு திருமால், அநாகதத்துக்கு ருத்ரன், விசுப்திக்கு மகேஸ்வரன், ஆக்ஞைக்கு சதாசிவமூர்த்தி, இப்படி எல்லாருமே அதுல அதிதெய்வமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இறைவன் நமக்கு ஆறாக விரிந்து நமக்கு அருள் செய்கின்றார் அப்படிங்கிறது, இந்த ஆறு ஆதாரங்கள்ல நம்ம உடம்புக்குள்ள ஈசன் இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏழு உம்பர் சென்றனன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆறு ஆதாரங்களுக்கு மேல ஏழாவது வந்து துவாதசாந்த பெருவழிங்க, தலைக்கு மேல 12 அங்குலம் அங்கேயும் இருக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கும் சில பேர் வந்து 7 உலகை கடந்தவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பொருள் பொருந்தாது அப்படிங்கறத நம்ம மனசுல எடுத்துக்கணும். அப்புறம் 8 உணர்ந்து இருந்தார் அப்படிங்கிறது, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இந்த 8 இறைவன் இருக்கின்றார். அட்டமூர்த்தின்னு சொல்லுவோம், அந்த அட்டமூர்த்தி சொரூபமாக அவர் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கின்றார் என்பது சொல்லப்படுகிறது. இந்த 8 எண்ணோட வடிவம் வந்து அப்படிங்கிறது, அதாவது அகரமாக உணரப்பெற்றிருந்தான். 8 ரெண்டும் அறியேன் என்று திருவாசகத்திலே வர்றதை நம்ம பார்த்திருக்கோம். அகரம் அப்படிங்கிறது சிவம், அதாவது அழக வந்து நம்ம திருவருட் பயன்ல பார்க்கலாம். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் இறைந்து அப்படிங்கிற முதல் திருவருட் பயனுடைய குரல், அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இதுக்கும் அது மாதிரி எண் குணத்தை சொல்லியிருப்பாங்க, எண் குணம்ங்கிறது இந்த இடத்துல கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆக ஞானசம்பந்த பெருமான் ஈராய் முதல் ஒன்றாய்ங்கிற ஒரு பாடல இது போல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்திருப்பாரு. ஓருருவாயினைங்கிற திரு எழுக்கூற்றிற்கீழ் எடுத்து கொடுத்திருப்பாரு. நமது நாவுக்கரசு பெருந்தகை ஒன்று கொல்லாம்ங்கிற மாதிரி அந்த பதிகமும் இன்னொன்னும் 1-10 வரைக்கும் ஒரு எண்ண அலங்காரத்துல ஒரு பதிகம் பாடியிருப்பார். அதுலயும் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி இறைவனுக்கு எதெல்லாம் எத்தனை எத்தனைன்னு நம்ம அந்த எண்களை வச்சு இறைவனுக்குள்ள சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அது போல இவரும் அந்த ஒன்றவன் தானேங்க பாடல் மூலம் இறைவனுடைய சிறப்புகளை பூரா நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் எண்ணலங்கார முறையிலே அப்படின்னு பாக்குறோம். இப்ப அந்த பசுக்களோட துயரை தீக்கணுங்கிறதுக்காக மூலங்கிற இடையனுடைய உடலுக்குள்ள புகுந்த சுந்தரநாதர் அந்த உடம்போடே இருக்கணுங்கிற இறைவனுடைய கருணையினால பசுக்களாகிய நம் துயர் தீர்ப்பதற்காக இந்த திருமந்திரத்தை தந்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணு புனிதனை, நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதத்தானே யான் இருந்து இல்லை கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து அன்பர்களுடைய அகத்தாமரையில எப்போதும் வீட்டுக்கான நம்ம அவர் வரணும்னு நினைக்கணும், உள்ள சுத்தமா வச்சிருக்கணும், பாலறையா பள்ளி அறையா மாத்தணும். அப்ப அந்த அகத்தாமரையில எப்போதும் இருக்கிறார், உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார், காலகாலனாக இருக்கின்றார், உமாபதியாக இருக்கின்றார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். இதுல இறைவனோட பராக்கிரமத்தை அடுத்து இன்னொரு பாடல்லையும் சொல்றாரு. இதுக்கு முந்தின பாடல என்ன சொல்லிட்டாரு, இறைவன் என்னிடம் தியான பொருளாக இருக்கின்றார், நான் அவரை போற்றிக்கொண்டே இருக்கின்றேன், நீங்களும் அத மாதிரி இறைவனை உள்ள இருக்கக்கூடிய இறைவனை. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க கோயிலுக்கு போக முடியலன்னு, உள்ள ஒரு அகக்கோயில் இருக்கே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உள்ள இருக்காரு சுவாமி, அதனால அவரை நம்ம உணராமலே பரபரப்பா இருக்கோங்கிறது தான் இப்படி ஒரு சூழலே வந்திருக்கு. ஆகையால் எல்லோரும் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை திருமூல தேவநாயனாரை போல போற்றி மகிழவும். அடுத்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒக்க நின்றானே எப்போதும், எப்படி அம்பாள் கூட பிரியாவுடைய பக்கத்திலே வச்சிட்டு இருக்காரு இல்லையா, அம்பாளை விட்டு பிரியறது இல்லையோ, அது மாதிரி ஆன்மாக்களை விட்டு அவர் பிரியறதே கிடையாது. ஆன்மாக்களை நம்ம என்ன நல்லது பண்ணலாம்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. எப்போதும் உடாகவே இருந்து நமக்கு உணர்த்தாது, அத்து விதத்துல நமக்கு தெரியும் இல்லையா, ஒன்றா இருப்பாரு, வேறா இருந்து உணர்த்துவாரு, இயக்கும் போது உடனா இருப்பாரு. இப்ப நமக்கு உடனாய்தான் இருக்கின்றார் அப்படிங்கிறது அதான் ஒக்க நின்றானை. உலப்பிலி தேவர்கள் நக்க நின்று ஏற்றுறாத தேவர்கள் எல்லாம் வழிபடக்கூடியவன், நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை, தினம் அணுக்கத்துல இருப்பவர்களால கூட அவரை சாமானியமா, ஏன்னா பக்குவம் இருந்தா தான் அறிய முடியும், வேற பக்கத்துல நின்றதுனால எல்லாம் அறிஞ்சிட முடியாது. அப்படிப்பட்ட பரமனை நான் என் உள்ளே போற்றி செய்கின்றேன் என்று சொல்லுகின்றார். தாமரை கூட தான் இருக்குது தவளை, ஆனா தாமரையில இருக்க மனத்தையோ அந்த தேனையோ அந்த தவளை அறியாது. அதே மாதிரி தேவர்கள் எல்லாம், பெரிய பெரிய தேவர்கள் எல்லாமே அணுக்கன் திருவாயில காத்து கிடக்கக்கூடிய புண்ணியத்தை எய்தினாலும் இறைவனுடைய சொரூப லட்சணத்தை அறிந்து உய்ய மாட்டார்கள் என்பது இந்த பாடலின் மூலம் சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான், தேவர்களால் அறிய முடியாத பெருமான் என்னால் என் மீது வைத்த எளிவந்த கருணையினால் எனக்கு மனத்துக்குள்ளே இருந்து என்னை ஆட்கொண்டு இருக்கின்றார், நான் அவரை தியானித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று அழகாக நமக்கு சொல்லுகின்றார். அடுத்து மிக அழகாக, அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து எந்தனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படின்னு சொல்றாரு. காணப்படுற இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாமே அழிஞ்சாலும் என்றும் நிறைந்த நித்திய பொருளாய் இருப்பவர் இவர் மட்டுமே. அதான் அகலிடத்தார் மெய்யை அப்படின்னு சொல்றார். இப்ப உலக யாவையும் தோன்றிய மாதிரியே திருப்பி என்ன செஞ்சிருது, மாயையெல்லாம் ஒடுங்குது. மாயை சிவசக்திக்குள்ள ஒடுங்கிருது, அதுவும் சிவத்துக்குள்ள ஒடுங்கிருது. புனர் உற்பவம் செய்யும் போது தோற்றிய திதிய ஒடுங்கியதுல இருந்து மீண்டும் எல்லாம் அந்த புனர் உற்பவம் நடக்கு அப்படிங்கிறது தான் அண்டத்து வித்தைங்கிற, எப்படி ஒடுங்கினதுல இருந்து மீண்டும் வருகிறது என்பது. இதத்தான் நமக்கு சிவஞான போதம் முதல் சூத்திரம் அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உழதாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கருத்து வந்து இதுல நமக்கு அழகாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, மாணிக்கவாசக சுவாமியும் சொல்லும் போது பகல் இரவாவதும் அறியேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரிதான் இவருக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இருள் நீங்கி, அதாவது அறியாமையை தரக்கூடிய ஆணவமாகிய இருள் நீங்க பெற்று, அது நீங்கியாச்சுன்னா ஞான சுரூபமா இருக்கலாம். அதாவது இறைபணியில நிற்பவர்களுக்கு மலவாதனை தாக்காது, ஏகனாகி இறைபணி நிற்றலின் மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே சொல்லுது இல்லையா சிவஞான போதம். அதே மாதிரி அந்த கருத்து இந்த பாடல்ல துணிக்குது. அடுத்து அருமையான ஒரு பாடல், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே அப்படின்னு சொல்றார். இவரை வந்து தேவர்கள்ல ஒருத்தர்னு சாமானியமான ஒரு இலக்கணத்தோட யாரு வழிபட்டாலும் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போறதே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்காக இவர் சொல்றாரு, நீங்க ஆயிரம் பேர கும்பிடலாம் ஆனா இவருக்கு சமமா யாருமே கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சிவபரத்துவத்தை நமக்கு சொல்லுகின்றார். புவனம் கடந்தன்று, எல்லா புவனங்களையும் கடந்து பொன் போல ஒளி விடுகின்ற சூரியனை மாதிரி சடமுடிய உடையவர் எங்க இருக்கார் தெரியுமா, என்னுடைய இதய தாமரையில் எழுந்தருளி இருக்கின்றார். அவருக்கு நீங்க ஒத்த தெய்வத்தையும் தேட முடியாது, எங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது எந்த லோகத்திலையுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சிவ பரத்துவத்தை இதுல எடுத்து சொல்லி இருக்கின்றார். இந்த சிவபெருமான் யாருன்னு தேடுறதுக்கும் திருவருள் வேணும். அந்த திருவருள் காரணமாக ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் சிவபெருமான் வந்து மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் கிடையாது, அந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலானவர்கள் சித்தாந்தமே புரியும் அப்படிங்கிறது இதுல சொல்லாது. அவரோட ஒப்பார் இங்கேயான மும்மூர்த்திகள்ல மத்தவங்களோட இவரை சமமா நீங்க நினைக்காதீங்க. மூணாவதா இருக்கக்கூடியவர் ருத்ரன், சிவன் கிடையாது என்று மிக அழகாக நமக்கு அதிலே எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்று திருவருள் பயனிலே சித்தாந்தத்திலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கும். அது போல இவர் இல்லாம நம்மளால எதையுமே செய்யவே முடியாது, அதையும் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அவனை ஒழிய அமரரும் இல்லை, தேவர்களால் அவனை ஒண்ணுமே இவர் இல்லாம செய்யவே முடியாது. அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, தவம் செய்யணும்னா கண்டிப்பா சுவாமி வேணும். சுவாமி இல்லாம யாரும் தன்னோட சொந்த முயற்சியில எல்லாம் எந்த தவத்தையும் சாதிக்க முடியாது. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, மும்மூர்த்திகளால் இவரோட தயவு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அவனன்றி ஊர் புகுமாறு அறிய, நம்ம போக வேண்டிய ஊர் எது, கைலாயம், அந்த வீடு வேறு, அது கிடைக்கிறதுக்கு இவர் இல்லாம நமக்கு அது கிடைக்காது என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார். எல்லா தேவர்களுக்குள்ளையும் இவர் அந்தர்யாமியாக இருக்கின்றார், இருந்து செயல்படுத்துகின்றார் என்ற ஒரு அருமையான விஷயம். ஆனா தேவர்களே அதை உணர மாட்டாங்க, அதை உணராததுனாலதான் தக்க யாகத்துக்கு போனாங்க அப்படிங்கிறதும், அப்புறம் அவங்க எல்லாம் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தக்க யாக பரணி அந்த நூலெல்லாம் பார்த்தாலும் தெரியும். அது மாதிரி சூரபத்மன் அவனுடைய அரசியல்ல நடந்ததையும் பாத்தீங்கன்னா, இறைவனையோட பெருமை உணராதனாலதான் அப்படி, அந்த ஆணவத்தோட தன்மை அதிகமாக இருந்ததுனாலதான் அப்படி ஒரு அழிவு வந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவர் இல்லாம இவங்க செயல்பட போய்த்தான் இந்த தட்சனுடைய யாகமும் இந்த சூரனுடைய போரும் இப்படி முடிஞ்சது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது நமக்கு ஒரு பாடம். சித்தியார்ல ஒரு அழகான பாடல் உண்டு, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கு மாதொரு பாகன் தான் வருவார். எந்த தெய்வத்துல வேணாலும் பாருங்க, வணங்குங்க, அதுக்கு உள்ள இருந்து உங்களுக்கு அருள் செய்யக்கூடியது மாதோரு பாகனாகிய சிவபெருமான் தான், உமையொரு பாகன். ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும், வென செய்து பிறக்கு வேதனைப்படுது இறக்கு, இதெல்லாம் சிறு தெய்வங்களுக்குள்ள தன்மைகள் அப்படின்னு மிக அழகாக சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும். அந்த கருத்தை ஒத்துட்டு தான் இந்த பாடலும் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இவர் சாமானியமானவரே கிடையாது, எல்லாவற்றிற்கும் மேலானவர். இவருடைய அதாவது முக்திங்கிற ஒரு நெடுங்கரைய நம்ம அடையணும். அதை அடைவதற்கு இப்போ பசுக்கள்லாம் மேஞ்சா சாயங்காலம் வந்து லயப்படுதல ஒரு இடத்துல, அது மாதிரி பசுக்களாகிய நாம் லயப்படுவது ஒரு இடம் உண்டு, அதான் முக்தி. அதுல போய் நம்ம லயப்படணும் அப்படின்னா அதுக்கு இவருடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்திருக்கின்றார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாடலையும் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமன, மூவருக்கும் மூத்தவன் சொல்லிட்டு தனக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அதான் நிகரில் இறை என்று திருவருட் பயன் சொல்லுகின்றது அல்லவா, அது போல. அதே சமயம் அவரை நம்ம எப்படி கூப்பிடணுமா, தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே அப்படின்னு சொல்றாரு. யாராவது நல்ல முருகிய அன்போடு இந்த சத்புத்திர மார்க்கம் மகன்மை நெறி இருக்குல்ல, அதுல இருந்து அப்பான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு தந்தையாக இருந்து அனுக்கிரகம் செய்வார் அப்படின்னு அதுல அழகா சொல்லியிருக்கு. ஏன் அப்படி அப்பா அப்பனுமாய் உளன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ஒரு மகன் வந்து தவறு செய்தா வளாறு கொண்டு அவனை அடிச்சு, அதாவது ஒரு புளியம் விளாற வச்சு அவனை அடிச்சு திருத்தி அவனுக்கு புகட்டக்கூடிய விஷயங்களை எல்லாம் புகட்டி அவனுக்கு பூண வேண்டியதெல்லாம் பூண வச்சு வேற என்னெல்லாம் உணர்த்தணுமோ அந்த உணர்வெல்லாம் அவனுக்கு உணர்த்தி ஒரு தந்தை என்னெல்லாம் செய்வாரோ அதே மாதிரி நாம சிவபெருமான அப்பான்னு சொன்னா நம்ம கிட்டதான் இருக்க, நம்ம தான் எப்படி அந்த தனையன் தவறு செய்தானோ அது மாதிரி எவ்வளவு வேற வழிபடாம எவ்வளவு காலத்தை வீணாக்கி இருக்கோம், அதே எவ்வளவு பெரிய தவறு. அப்புறம் பத்தோடு பதினொன்னா வச்சு வழிபடுவது அதை விட மோசமானது. அந்த நாத்திகத்துல இருந்தது ஒரு தவறுன்னா பத்தோட பதினொன்னா நினைச்சு கும்பிடுறது அதை விட தவறு. ஆக எல்லா தவறையும் அவர் வந்து நீங்க தான் நீ பனி பிள்ளைக்கில் புளியம் வளாரால் மோதுவிப்பாய், அப்புறம் சுவாமியும் படுறாரு சித்தியார்லயும் வருது, வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கில் அதெல்லாம் வந்து கருணை தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அம்மை நீ அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியுமின்னு அழகா சொல்றாரு இல்லையா. அதனால நாம அவரை எந்த நிலையில நினைக்கிறோமோ அந்த நிலையில இருந்து அவர் நமக்கு அருள் செய்கின்றார் அப்படின்ட்டு மிக அழகாக நமக்கு ஒரு அரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அடுத்த பாடல்ல நம்ம தினம் பார்க்கக்கூடியது தீ வெயில் நீர் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கிறோம், வெப்பம் குளிர்ச்சி எல்லாம் நம்ம வாழ்க்கையில தினம் பார்த்து கொண்டே இருக்கோம். அதை வச்சே நமக்கு இறைவனை உணர்த்துகின்றார். தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் பின் தாழ் சடையோனே அப்படின்னு சொல்றாரு. அவரு எவ்வளவு எளிவந்தவராக இருந்தாலும் இதுக்கு மேல அவர் எளிவந்தவரா இருக்கவே முடியாது, அப்படி இருந்தாலும் அவருடைய அருளை அறிவார் இல்லையே என்று மிகவும் ஆதங்கப்பட்டு சொல்லுகின்றார். பின் தாழ் சடை சுவாமிக்கு, அவர் எப்படிப்பட்டவரா, தீயை விட தீயனும் வெய்யன் தீயை விட வெப்பம் மிகுந்தவன். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாரெல்லாம் உலகத்துல வந்து நம்ம கொடியவர்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால அரசன் அந்த நாட்டு அரசன் அவன் கொடியவன் சொல்லுவான். ஒரு குரு வந்து தன்னுடைய மாணாக்கனுக்கு உபதேசங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பார், அதை கொள்ளாமல் வைத்தபடி இருக்க மாட்டாத சீடனுக்கு அந்த குரு வந்து கொடியவன். தகாத செயல் செய்யக்கூடிய ஒரு தனையனுக்கு ஒரு மகனுக்கு தந்தை கொடியவன். அது மாதிரி சர்வேஸ்வரன் வந்து தத்துவ விசாரமற்று என்னெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கு தீயை காட்டிலும் கொடியவர். இப்போ மரம் செடி கொடி முதலிய தாவர ஜாதிகள்லாம் வெயில் இல்லைன்னா என்ன செய்யாது, வளராது. அது மாதிரி நெறி தவறி செல்லக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் இறைவன் வெய்யனாக இருக்க வேண்டும் அப்பந்தான் அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும், அவங்க வளர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வந்து குளிர்ச்சியா இருக்கும், தண்ணீருக்கு குளிர்ச்சி வந்து இயற்கை தான். அது எப்ப வெந்நீர் ஆகும்னா அந்த வெம்மை ஏற்பட்ட போது. அது மாதிரி இறைவனும் உயிர்களை ஈடேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெம்மையை, ஒரு வெப்பத்தை, அதாவது ஒரு கொடியனாக தன்னை காட்டிக்கொள்ள, தீயனும் வெய்யனாக காட்டிக்கொள்கிறார். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தியால அழகா சொல்லப்பட்டிருக்கு, மரமலி அகிதம் செய்யின் நிகிரகத்தை வைப்பன். வேண்டாததெல்லாம் செஞ்சா நிகிரகம், தண்டனை. அது அழகான ஒரு சித்தியார் பாடல்ல பார்க்கலாம். நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி, இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடென்பன், எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். இந்த பாட்டு தான் அப்படியே சொல்லுது. நம்ம வந்து தவறுகள், நிகிரகங்கள் நிறைய பண்ணும்போது இறைவன் வந்து ஒரு நேசத்தால் கருணையோடு தான் நமக்கு அந்த தண்டனையை கொடுத்து நம்மை தேற்றுகின்றார், ஒரு வெய்யனாக இருந்து நம்மை திருத்துகின்றார் அப்படிங்கிறது மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. சிறப்ப, நீர் வந்து குளிர்ச்சியா இருக்கு, ஆனா அன்பர்களுக்கு இறைவன் வந்து அதை விட குளிர்ச்சியானவர், நீரை விட குளிர்ச்சியாக. எல்லாருக்கும் குளிர்ச்சி பிடிக்கும், வெப்பத்தை எல்லாரும் வெறுப்பாங்க, ஆனா குளிர்ச்சியை எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா கால வேறுபாட்டால எப்படி இருக்கும், நமக்கு வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி வருது. அது மாதிரி இறைவனும் நம்முடைய நிலைக்கு தகுந்தால் போல நமக்கு வெப்பமாகவும் குளிர்ச்சியாகவும் அனுக்கிரகம் செய்கின்றார். ஆனா அவர் வந்து தண்ணியன் தான், அவரோட தன்மை வந்து குளிர்ச்சியான தன்மை தான், நமக்காக இப்படி செய்கின்றார். அறமளி இதம் செய்வோர்க்கு அனுக்கிரகத்தை செய்வன், புண்ணியம் செய்யறவங்களுக்கு இறைவன் அருள் அனுக்கிரகத்தை செய்வார். அதுல பார்த்தோம்னா நிகிரகம், பாவம் செஞ்சவங்களுக்கு அதாவது அகிதம், அந்த பாவம் செஞ்சவங்களுக்கு நிகிரகத்தை வைக்கிறாரு, இதம் செய்பவர்களுக்கு அவர் வந்து புண்ணியம் செய்வோருக்கு அனுக்கிரகத்தை செய்கின்றார். அவர் செய்யினும் நல்ல செய்யினா குழவி, அதுக்கு வந்து காம குரோதம் போன்ற குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால செய்யினும் நல்லன்னு சொல்றாரு. அதுக்கு விருப்ப வெறுப்பெல்லாம் இருக்காது, அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது தோணுனா கூட அதெல்லாம் மறந்தும் போயிடும். அப்படிப்பட்ட குழந்தை, ஏன்னா வளர வளர எல்லா உணர்வும் நமக்கு வந்துருது. ஆனா அந்த குழந்தையா இருக்கும் போது எப்படி இருக்கும், அந்த குழந்தைய விட இவர் மிகவும் நல்லவர் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி, அதான் தாயினும் நல்ல நிறைய இடத்துல வந்திருக்கும், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து என்றெல்லாம் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆக அப்படியே நமக்கு எடுத்து எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் அவர் நமக்காக இருக்கின்றார், அப்படிப்பட்டவரை நாம் நினைந்து அவரை அணுக்கமாக இருந்து வழிபடாமல் அறியாமல் இருந்து காலத்தை போக்குகின்றோமே என்று மிகவும் வருந்தி நமக்கு இதனை சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, இந்த சிந்தனையை நமக்கு அருளிய பெருமானுடைய திருவருளுக்கும் திருமூல தேவநாயனருடைய குருவருளுக்கும் நன்றியை கூறி இப்போது வாழ்த்து பாடலை பாடலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிட்டம்பலம். இப்போது மீண்டும் திருவருளுக்கும் ஒரு குருவருளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மிகவும் சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும், திருமந்திரம் மிகவும் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு நூல், ஆகையால் அதை யாரெல்லாம் விரும்பி பார்க்கின்றீர்களோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.